السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று நாம் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை எது என்பது சம்பந்தமாக சுருக்கமாக பார்த்தோம். இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஒரு மனிதனுக்கு இருக்கிற கடமை என்ன என்பதை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். நாம் சொல்லியிருக்கிற அந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொண்டால் அதன் வெளிப்பாடாக என்ன அமைய வேண்டும்? கலிமா வெறும் வார்த்தை இல்லை, அது அர்த்தத்துடன் அந்த அர்த்தம் சொல்லக்கூடிய அம்சங்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும். அப்பதான் அவனுடைய அந்த கலிமா முழுமை பெறும். அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்று சொல்லிவிட்டால் அவனிடத்தில் என்ன வெளிப்பாடு இருக்க வேண்டும்? உலமாக்கள் நான்கு அம்சங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த நான்கிலும் நாம் எம்மை பேசுகிற நான், கேட்கிற நீங்கள், அந்த ஒவ்வொன்றிலும் என்னுடைய இடம் எது என்பதை தீர்மானித்துக் கொண்டால், அப்ப நாம் சொல்லியிருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுடைய வெயிட் என்ன, அளவு என்ன என்பதை நாம் இடை கொண்டு கொள்ளலாம். முதலாவது சொல்லியிருக்கிறார்கள் தாஅத்துஹு ஃபீமா அமர், நபி கிட்ட சொன்ன கட்டளைகளுக்கு எந்த அளவுக்கு ஒருவருடைய உள்ளத்தில் மதிப்பு இருக்கிறதோ அதுதான் அவருடைய முஹம்மது ரசூலுல்லாஹினுடைய அளவு. நபியினுடைய கட்டளைக்கு உள்ளத்தில் எந்த அளவுக்கு மரியாதை, அதை எடுத்து நடக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை ஆர்வம், அதுல ஒவ்வொரு ஆட்களும் வித்தியாசப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா திருமறை அல்குர்ஆனில் ஒன்றை சொல்லியிருக்கிறான், சூரா அல்அஹ்சாப் அத்தியாயத்தில், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனத்துன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் உங்களுக்கு நல்ல அழகிய முன்மாதிரி உண்டு. ஆனால் அது முன்மாதிரி தான் என்று உள்ளம் ஏற்று அதற்கு கட்டுப்பட வேண்டுமாக இருந்தால் அது எல்லா உள்ளங்களாலையும் முடியாது. எனவேதான் அந்த வசனத்தில் அல்லாஹ்வுத்தால அடுத்ததாக சொல்வது லிமன் கான யர்ஜுல்லாஹ வல்யௌமில் ஆகிர், ரெண்டு அம்சங்கள் உள்ளவர்களுடைய, ரெண்டு அம்சங்கள் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அது முன்மாதிரியாக தோன்றும். மற்றவர்களுக்கு அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளை பாரமாக, இன்னும் சிலருக்கு இந்த காலத்துக்கு பொருந்தாததாக, இன்னும் சிலருக்கு அசாத்தியமானதாக, அப்படி பலருக்கு பலவிதமாக தோன்றும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்வது லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹ்வை அவன் கூலியை நாளை மறுமையில் ஆதரவு வைப்பவர்களுக்கு, வல்யோமல்லாக மறுமையை, நாளை மறுமைதான் பெரிது, அதில் உள்ள நன்மைதான் எனக்கு வேண்டும் என்று அல்லாஹ்வையும் மறுமையையும் ஆதரவு வைப்பவர்களுக்கு தான் நபியின் வாழ்வில் அழகிய முன்மாதிரி உண்டு. இந்த இரண்டிலையும் அல்லாஹ்வின் வாக்குறுதியில மறுமையில பலவீனமாக இருந்தால் அந்த நம்பிக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில முன்மாதிரி இருப்பதாக அவர்களுக்கு தோன்றார். அப்ப முதலாவது விஷயம் நபியின் கட்டளைக்கு கட்டுப்படல் என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், அதை ஒருவர் நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் பொதுவாக சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் எல்லாரும் சொர்க்கம் போவாங்க, விலகி சென்றோரை தவிர, இல்ல மன் அத, விலகி சென்றோரை தவிர. நபி அவங்க விலகி சென்றோர் என்றால் யாரை சொல்கிறார்கள் என்று அப்ப சஹாபாக்கள் கேட்டார். யார சொல்லுங்க அந்த விலகி செல்வோர் என்றால் யார்? அப்ப நபி சுவாரசன சொன்னாங்க, மன் அபா அனி தஹலில் ஜன்னா, எனக்கு என் சொல்லுக்கு கட்டுப்பட்டோர் சுவர்க்கம் செல்வார்கள். ஒமன் அசானி, என்னை புறக்கணித்தோர் ஃபகத் அபா, அவர்கள் தான் விலகி செல்வோர். என் கட்டளை புறக்கணித்து போறார்கள் தான் நான் சொல்லக்கூடிய அந்த விலகி செல்வோர் என்பவர்கள் அவங்க வெற்றி பெற முடியாது என்கிறார். இது முதலாவது விஷயம். இரண்டாவது உலமாக்கள் சொல்றாங்க, நபி சொன்னவற்றில் சொன்ன செய்திகளை உண்மைதான் என்று உளப்பூர்வமாக உண்மை என்று நம்புகிற அந்த நிலை இந்த அளவுக்கு இருக்கு. அல்லது நபி சொன்ன செய்திகளில் அது சாத்தியமா, அது நடக்குமா, இதெல்லாம் இந்த காலத்துல சொல்லலாமா என்ற சந்தேகம் வருகிறதா, இல்ல நபி சொன்னார்கள் நிச்சயம் உண்மை நடக்கும் என்று ஒரு மனிதன் நம்ப வேண்டுமா? இதுல ஒவ்வொருவரும் நம்மளை எடை போட்டு பார்த்தால் அதுல எந்த அளவுக்கு நாம இருப்போமோ அதுதான் நமது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய அளவா. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த ரசூலுல்லாஹ் செல்லம் மக்காவிலிருந்து மஸ்ஜித் அல் அக்ஸாவுக்கு இராவழி பயணம் மேற்கொண்டார்கள். அதை வந்து மறுநாள் காலையில் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் இரவோடு இரவாக மஸ்ஜித் அல் அக்ஸாவுக்கு சென்று வந்தேன், எல்லாருக்கும் தெரியும். அறிவு சொல்லுதும் அது அசாத்தியம், ஏனென்றால் அக்காலத்தில் மஸ்ஜித் அல் அக்ஸாவுக்கு சென்று வருவதாக இருந்தால் என்ன மாதம், ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட ஒரு காலம் தேவைப்படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு இரவாக போய் வந்தேன் என்று சொன்னவுடன் அவங்க பகுத்தறிவு கேட்டால் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அப்ப முஷ்ரிக்கீங்கள் பார்த்தாங்க, இதை வைத்து இவர் பொய்யர் என்று நாம் பிரச்சாரம் செய்து விடலாம். அப்ப அபூபக்கர் அவங்கள்ட்ட போய் விசேஷமாக, இவ்வளவு நாளும் நீங்க அவரை நம்புறீங்க, இதுலயுமா அவரை நம்ப போறீங்க என்று முஷ்ரிக்கீங்கள் கேட்டாங்க. இதை விட ஒரு பொய் இருக்கலாமா, இதையும் நம்புவீங்களா? அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்ல இன் கால, அதை அவர்கள் கூறியிருந்தால், நபி சொன்னதாகத்தான் இது இருந்தால், அவர்கள் உண்மையைத்தான் சொல்வார்கள், நான் அதை உளப்பூர்வமாக நம்புகிறேன். அதுதான் ஈமான், அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு மோமின் நபியவங்களுடைய வார்த்தைக்கு முன்னால், அவர்கள் சொன்ன செய்திகளுக்கு முன்னால் கௌரவமாக உளப்பூர்வமாக உண்மைதான், என் நபி சொன்னால் அது நிச்சயம் நடக்கும் என்று நம்புவதுதான் அவனுடைய ஈமானுடைய அடையாளம். எனவேதான் அவர் அந்த உலக வரலாற்றை மாற்றிய 100 பேர் என்று மைக்கேல் ஹார்ட் ஒரு புத்தகம் எழுதினாரு. அவங்க அவர் சொல்வார், பாலைவனத்தில் நாகரிகம் இல்லாத இடத்துல 4 பேரோட ஆரம்பித்தார்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நண்பர் அபூபக்கர், ஒரு வாழ்க்கை துணை கதீஜா, ஒரு அடிமை ஸைது இப்னு ஹாரிதா, ஒரு சின்ன பிள்ளை அவருடைய சாச்சா மகன் அலி. இப்படி 4 பேரோட நாகரிகம் இல்லாத, அறிவு வளர்ச்சி போய் சேராத ஒரு இருந்த ஒரு பாலைவனத்தின் நடுவில் ஆரம்பித்தார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்றைக்கு 2 பில்லியனை எட்டுகிற மக்கள் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்றாங்க, நம்புறாங்க, அவங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அவ்வளவு யாருக்காக? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது பொய்யாக இருக்க இயலாது. பொய் 1400 வருஷங்களுக்கு பின்னால இவ்வளவு பேர் நம்புற ஒரு சக்தியாக உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொல்ற அந்த புத்தகத்துக்கு எதிரான பிரச்சாரம் வந்த உடனே அவர் இதை சொல்றார், வேறு எந்த ஒரு மதத்தில் உள்ளவர்களாவது எப்படி இருக்கிறார்களா கண்டிருக்கிறார். எனவே நபி சொன்னது உண்மை என்கிற காரணத்தினால் தான் இவ்வளவு மக்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். இதை இன்னும் விவரமாக சொல்லலாம், ஆனால் இதுதான் சந்தேகம் வரக்கூட சொன்ன விஷயம். அடுத்தது நபி தடுத்தது தடை செய்ததை நான் எந்த அளவுக்கு தவிர்த்து வாழ வேண்டும் என்ற உணர்வு என்னிடம் இருக்கிறது, அதுதான் என்னுடைய ரசூலுல்லாஹ்வின் அளவாகும். நபி தடுத்துட்டாங்க எனவே நாம் அதிலிருந்து தூரமாக இருப்போம், இது எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அதுதான் என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நான் சொல்லியிருப்பதனுடைய அளவா, இல்லை என்றால் அது வரும் வார்த்தை. இறுதியானது சொல்றாங்க, நபி காட்டிய முறையில் தான் அல்லாஹ்வை வணங்க வழிபட அடைய முற்பட வேண்டும். நபியின் வழியை சுன்னத்தை புறக்கணித்து வேறு வழியில் அல்லாஹ்வை அடைய நாம் வழிகளை உருவாக்கக்கூடாது. இன்னொரு பாசையில் சொன்னா மார்க்கத்தில் அல்லாஹ்வை அடைய விதத்தான வழிகளை உருவாக்கக்கூடாது, இல்லை என்றால் அவங்களோட முஹம்மது ரசூலுல்லாஹ் சரியான முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன், நேர முகாமைத்துவம் மிக முக்கியம். புகாரி இடம்பெற்றுள்ள ஹதீஸ், மூன்று குழுக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டை அனுசரதி எல்லாம் சொல்றாங்க வந்தாங்களா, வந்து நபியவர்களுடைய வணக்கம் எப்படி இருந்துச்சு என்று விசாரிக்க வந்தாங்களா. நபியோட மனைவியும் இருக்கு, அவங்க வாழ்வர்கள், விசாரிச்சுட்டு போகல சொன்னாங்களா. அந்த ஹதீஸிலே வரும் அவர்கள் அதை குறைத்து மதிப்பிட்டது போல, எதை நபியவங்களுடைய அந்த வணக்கங்கள் இபாதத்துக்கள் மனைவி மேல சொல்லிருக்க, நபியவங்க இப்படிப்படித்தான் இருப்பாங்க. அவங்கிற பார்வையில் அது கொஞ்சம் மாதிரி, அவங்க நினைச்சு வந்து பெருசா, இரவெல்லாம் உறங்குவதில்லை பகலெல்லாம் உண்பதில்லை, இப்படி ஒரு பெரிய ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டுதான் அவங்க வந்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களின் மார்க்கங்களை விட இலகுவான மார்க்கத்தை கொண்டு நான் அனுப்பப்பட்டுள்ளேன், நடுநிலையான மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அவங்க அப்படித்தான் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். எல்லாவற்றிலும் ஆக எல்லை மீறிய போக்கும் இருக்காது, ரொம்ப அலட்சிய போக்கும் இருக்காது, நடுநிலையான ஒரு வழியைத்தான் எல்லா விஷயத்திலும் காட்டினார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை சொன்னோடனே அவங்க கேட்டுட்டு அது கொஞ்சம் புலருக்கி, ஆனா அவங்க நபிதானே, அவங்க பெருசு அவங்க செய்ய தேவையில்லை, அவங்களுக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டது, நாம அப்படிக்கப்படான்னு ஒருவர் சொன்னாராம். இனி நான் இன்றையிலிருந்து இரவுல உறங்குறதே இல்லை, ஒவ்வொரு நாளும் இரவு போறாங்க தொழுவதுதான் என்று ஒரு ஆள் சொன்னார். இன்னொரு ஆள் சொன்னாராம், இனி நான் பகையில் உண்பதில்லை, தொடராக சுன்னத்தான நோன்புதான் வெளிரங்கத்தில் நல்ல விஷயம் தான், இரவு புறாங்கிறது பகல் புறாக நோம்பு பிடிக்கிறது ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு அந்த செய்தி எட்டின உடனே அவங்க அழைந்து சொன்னார்கள், இப்படி இப்படி எல்லாம் பேசிக் கொண்டு போன நீங்க தானா, நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, உங்கள யாருக்கு ரொம்ப தக்குவா கூட சொல்லுங்க பார்க்கலாம், இந்த உம்மத்திலேயே உங்களிலே ஆக தக்குவா யாருக்கு கூட இருக்கட்ட, நான் தான், நான் நபி, பயபக்தி யாருக்கு கூட, உள்ளச்சம் யாருக்கு இருக்கிறது எனக்கு, நான் உறங்குறன் இரவில் தொழுகிறேன், ரெண்டு தான் செய்யறேன், உறங்குகிறேன் தொழுகிறேன், உறக்கத்துக்கு ஒரு பகுதி தொழுகைக்கு ஒரு பகுதி, பகல் வேளையில் நோன்பு நோக்கவும் செய்கிறேன், நோக்காமலும் பல நாட்கள் செல்கின்ற விட்டு விட்டு நோட்பது தான், பல மனைவியரை திருமணமும் கொடுத்திருக்கிறேன், இதுதான் என் வழியாகும் சொல்ற, நான் கொண்டு வந்த இந்த வழி இதுதான் என்னுடைய சுன்னத்தாகும், சமன்றிவான் சுன்னத், இந்த வழியை விட்டுட்டு நீங்கள் அல்லாவை நெருங்க சூனத்தை அடைய உங்க இஷ்ட பிரகார ஒரு வழியை தோற்றத்தில் நல்லா இருக்கலாம், எடுத்தால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று தெளிவாக சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் உங்க காட்டின அந்த எல்லை மீறிய போக்கும் இருக்கக்கூடாது, அலட்சிய போக்கும் இருக்கக்கூடாது, நடுநிலையான ஒரு போக்கிற சுவாசத்தை காட்டிருக்கிறார்கள். அவங்க காட்டின வழியாலதான் நாம் செல்ல வேண்டும், இல்லை என்றாலும் வழி தவறிவிடுவோம். இந்த நாலு விஷயங்கள்லையும் நாம் எந்த அளவுக்கு எமது நிலை இருக்கிறதோ அதுதான் எமது கலிமாவினுடைய அளவாகும் என்பதை குறித்து இப்படியான அம்சங்கள் எமது வாழ்விலும் முடியுமான அளவுக்கு நாம் இருக்கிற நிலையிலிருந்து சற்று உயர்த்தி நமது மார்க்கத்தை உயர்த்தி நபியின் மீதுள்ள அந்த இப்படியான அம்சங்களை உயர்த்தி கவனித்து வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் மறுபடியும் வரக. அலமதுல்லாம்.